நீங்கள் வாக்கை பொசியுங்கள் இதைத்தான் இப்படித்தான் சொல்லி அந்த நினைவு கூறுதல் நாளை நம்முடைய இரட்சகர் ஆரம்பித்து வைத்தார். அன்பான சகோதர சகோதரிகள், இதை குறித்து பார்க்கிற போது நம்முடைய அன்பான இரட்சகருடைய அந்த வழியை அடையாளப்படுத்துகிற அந்த சின்னங்களை குறித்து பார்க்கையில நம்முடைய ஒரே தேவனுடைய ஒரே பேரான அந்த குமாரனுடைய அந்த ஆழமான சிந்தனைகளை நாம் புதுப்பித்துக் கொள்வதும், ஒவ்வொரு வருடமும் நாம் அவரோடு கூட செய்திருக்கிற அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வதும், அதே நேரத்துல அவரை பற்றினதான அந்த நினைவு கூறுதலுக்குள்ளாக நாம் கடந்து செல்வதும் ஒரு மிகப்பெரிய சிலாக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்க்கிற போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல நாம் அவர் நமக்காக அவர் தகுத்திட்ட அனுபவங்களை நாம் சிந்திக்கும் போது அதை அன்பான அந்த ஆழமான உணர்வுகளோடு நாம் அப்படியே அதை உணர்ந்து பார்க்கிறோம் இல்லைங்களா. ஒவ்வொரு வருஷமும் நம்ம அந்த அப்பத்திலையும் அந்த பாத்திரத்திலையும் கை வைக்கும் போது நமக்காக நம்முடைய இரட்சகர் எந்த அளவுக்கு பாடுபட்டு தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அது எவ்வளவு ஆழமான உணர்வுகளுக்குள்ள நம்ம போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னு பார்க்கும்போது நம்ம இரட்சகர் எப்படி இருந்தார் அப்படின்னா, எபிரேயர் 4:15 எல்லா வழியிலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் நமக்காக பரிந்து பேசுகிற அந்த பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், அப்படி பார்க்கும்போது அவருடைய அவர் நமக்காக சகித்திட்ட எல்லா விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கும் போதுதான் அதனுடைய ஆழத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதை பார்க்கும்போது அவர் பரிபூர்ணமா இருந்தார் இல்லைங்களா. அவர் எப்படி வந்தாருங்க பூமிக்கு? பரிபூர்ணமாய் வந்தார். அப்படி பரிபூர்ணமா வந்ததுனாலதான் அவர் பாடுபட்ட யாவும் அத்தனை பாடுகளுமே அப்படியே டைரக்டா கொண்டு போச்சு. அவர் பரிபூர்ணமா இருந்து தான் செலுத்தின அத்தனை பலிகளும் தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய விலையேறப்பட்டதா இருந்ததுனால இந்த பூமியை, இந்த பூமியில இருக்கிற ஜனங்களை அவர் ரட்சிக்க வந்த போது அந்த கணக்குல அது அப்படியே வரவு வைக்கப்பட்டது. ஆனா நாம பாவிகள், நாம செலுத்துற பலிகள் அப்படியே கணக்குல வைக்கப்படுமா அப்படின்னா அது அப்படியே கணக்குல வைக்க முடியாது. ஆனா நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து செலுத்தின அந்த பலி பரிபூர்ணமான பலியாக இருந்ததுனால அது அப்படியே தேவனுடைய பார்வையில அது கணக்காக வரவு வைக்கப்பட்டது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி பார்க்கும்போது அவர் எதற்காக இதையெல்லாம் பட்டார், இந்த பாடுகளை பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53:5. விளக்கம் நம்ம சொல்ல வேண்டியதே இல்ல. ஏன்னு பார்க்கும்போது அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் தான் பாடுபட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் தான் அவர் அந்த அளவுக்கு வேதனைப்பட்டார் அப்படின்னு பாக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்து ஒரு வசனம் வாசிக்கிற போது நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கலாம். ரோமர் 5:7-8. ஒரு ஊர்ல ஒரு நீதிமான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமானுக்காக ஒரு பெரிய துன்பம் வருது அல்லது ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற போது அவருக்காக மறிக்கிறதுக்கு வேணா யாராவது ஒருத்தர் முன் வரலாம். ஆனா இன்னும் பார்க்கும் போனா ஒரு நல்லவனுக்காக நான் உயிரை கொடுக்கறேன், அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, அதுக்காக நான் என்னுடைய ஜீவன் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு யாராவது சொல்லலாம். ஆனா நம்முடைய இரட்சகர் எப்படி இருக்கிறார் பாருங்க, நாம பாவிகளாக இருக்கும் போதே நமக்காக அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த விலையேறப்பட்ட ஜீவனை கொடுத்த நிமித்தம் அவர் மட்டுமில்ல பிதாவாகிய தேவனுடைய அன்பை நம்ம அங்கதான் பார்க்கணும். ஏன்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நிந்தைக்குள்ளான அந்த மரணத்துக்குள்ளாக அவர் அனுப்பும் போது அவருடைய மனசு என்ன பாடுபட்டு, ஆனாலும் கூட நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஜீவனை கொடுக்க அனுப்பினார். அந்த அன்பு நமக்கு புரிய வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, நம்ம ஒவ்வொரு வருடமும் நீர்த்தான் மாதம் 14 தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ராபோஜனத்தை நாம் மேற்கொள்கிறோம். அந்த நினைவு கூறுதல் நாளுக்குள்ளாக போறோம். இந்த வருஷம் அது என்ன தேதி வரும்? மார்ச் 24 இன்னும் 40 தான் இருக்கு நாம் அதுக்குள்ள கடந்து போகும்போது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 40 நாள்லையும் நம்முடைய மைண்ட்ல இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள் மட்டும் அந்த நினைவு கூறுதல் நாள்ல மட்டும் நம்ம அந்த அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் கை வைக்கிறோம் இல்லைங்களா? அது சிலாக்கியம், அது உண்மை. அந்த நாள் மட்டும்தான் அதை அனுசரிக்க முடியும், மற்ற நாள்ல நாம அதை செய்ய முடியாது. ஆனாலும் கூட இங்க சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த நினைவு கூறுதல் நாளினுடைய அந்த சின்னங்கள் நமக்கு இல்லாம போலாம், ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கணும். அன்பான சகோதர சகோதரி, அந்த எண்ணங்கள், அந்த சின்னங்களை நாம் ஒவ்வொரு நாளும் அனுசரிக்க முடியாது, அந்த சின்னங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கை வைக்க முடியாது. ஆனா அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில அணு தினமும் நம்முடைய இரட்சகர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். விசேஷமாக இந்த திருச்சபையாருக்காக தன்னுடைய ஜீவனையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தம்மை போல அவர்களும் மாற வேண்டும் என்பதற்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் நினைக்கும் போது இந்த சகோதர சோழர் சொல்றாரு, அது ஒவ்வொரு நாளும் ஒரு மினி மெமோரியலா இருக்கும் அப்படின்னு, ஒரு சிறிய நினைவு கூறுதல் நாளாக இருக்கும். ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து போகும்போது அது ஒவ்வொரு நாளும் மெமோரியல் டே தான். அந்த குறிப்பிட்ட நாள் அந்த மார்ச் 24ஆம் தேதி தான் நமக்கு மெமோரியல் இல்லை, ஒவ்வொரு வருடம் முழுவதும் அது நமக்கு மெமோரியல் நாள். அப்படி நம்ம ஜீவிக்கும் போதுதான் தேவனுடைய அன்பை நாம் ருசி பார்த்திருக்கிறதுக்கான அந்த இதை நாம் வெளிப்படுத்த முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்களில் நம்ம பேசுவோம் இல்லைங்களா, என்ன சொல்லுவோம்னா அந்த அப்பத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாங்க, கோதுமை மணிகள் அப்பத்தை ஒரு அநேக கோதுமை மணிகள் தான் தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஒரு அப்பமா மாறுது இல்லைங்களா, அது அரைக்கப்பட்டால் தான் அப்பமா மாறுது. அதே போல ரசத்தை குறித்து சொல்லும்போது அநேக திராட்சை பழங்கள் தங்களை முழுவதுமாக பிழிய கொடுக்கும் போதுதான் ரசமாக உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். சரி, இதை குறித்து நம்முடைய அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் பார்த்துக்கலாம், கொலைத்தேருக்கு நிருபம் 1:24. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி பார்க்கும்போது நாமளும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்போது அப்போஸ்தலர் பவுல் சொன்ன அதே உணர்வுகளுக்குள்ளாக நாம் கடந்து போகணும். ஒவ்வொரு நாளும் பாடுபடணும். பாடுபடுவதன் நிமித்தமாக நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்முடைய நாந்தரத்தவங்களுக்காக நாம் பாடுபடும் போது அதில் நாம் பங்கெடுக்கும் போது மிகுந்த ஒரு சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிற ஜனங்களாக இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாடுபடுவதிலும் மறிப்பதிலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை போலவே நாமளும் மாற வேண்டும் அப்படிங்கிறார் அன்பான சகோதரர்கள். அடுத்து பார்க்கும்போது அந்த நினைவு கூறுதல் நாள், அதாவது அந்த கடைசி பஸ்கா நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அதை ரொம்ப அவர் உணர்ந்திருந்தார். அது கடைசி நாள், அதுதான் அவருக்கு கடைசி பஸ்கா, அதுக்கப்புறம் அவர் அந்த பஸ்காவை அனுசரிக்க போறதில்லை அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். அதனால அவருக்கு அந்த காட்சி எப்படி இருக்குதுன்னா, தன்னுடைய தேவனுடைய தெய்வீக திட்டம் முழுவதுமாக தன்மேல் சுமர்த்தப்பட்டிருக்கிறத அவர் ஒரு பெரிய அகன்ற திரைவடிவுல பாக்குற மாதிரி அவர் உணர்ந்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தையும் அந்த நாளிலே அவர் நினைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு தன்னுடைய சீசர்களை கூப்பிட்டு வசனம் வாசிக்கலாம், Luke 22:15. ஆமா, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட அந்த பஸ்காவை குதிப்பதற்கு நான் மிகவும் ஆசையா இருந்தேன் அப்படிங்கிறேன். ஏன்னா அதுதான் அவர் அனுசரிக்க போகிற அந்த பூமியில் இருக்கிற கடைசி பஸ்கா. அந்த 33 வருடங்கள்ல அவர் எல்லா நாட்டு எல்லா வருடங்களிலும் அவர் கடந்து வந்திருந்தாலும் அந்த கடைசி பஸ்கா, அந்த இரா போஜனம் அன்றைக்குத்தான் அந்த சகோதரர்களோடு கூட அவர் கடைசியாக அதை அனுசரிக்க போகிறார். அதை உணர்ந்தவராகத்தான் அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, அந்த சின்னங்களை ஏற்படுத்துறார். அதுக்கு முன்னாடி இருந்ததை மாற்றார். அங்கதான் கடந்த வாரம் சகோதரர் சொன்னார் பாத்தீங்களா, அப்பமும் திராட்சை ரசமாக மாற்றி தன்னை நினைவு கூறும்படியாக அதை செய்யுங்கள். வசனம் பார்த்துக்கலாம், 22ஆம் அதிகாரம் Luke 22:19. அவரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி வந்தார், மேசியாவா வந்தார். ஆனா மேசியாவாக யாருமே ஏற்றுக்கொள்ளல. ஆனா தன்னோடு இருக்கிற அவங்க அந்த சீசர்களாவது தன்னை மேசியாவாக மீட்பராக ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த நினைவு கூறுதலுக்குள்ளாக அவங்க கடந்து செல்லும்படியாக அதை சொல்றாரு, நீங்கள் என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, அவரை நாம் நினைவு கூற வேண்டியவங்களா இருக்கும். ஏன்னா அவர் அந்த பரிபூர்ணமான ஜீவனை உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஆனா விசேஷமாக நமக்காக கொடுத்திருக்கிறார். அதை நினைச்சு பாக்குற போதே நம்ம கண்ணுல தண்ணி தான் வரும் இல்லைங்களா. நமக்கு இது எந்த வகையிலும் தகுதி இல்லை. நம்ம அந்த அப்பத்துல கை வைக்கிறதுக்கு தகுதியான ஆட்களா அப்படின்னு யாராவது நினைச்சு பார்த்தோம்னா, மனசு தொட்டு சொன்னோம்னா அதுல தகுதியா இல்லை. ஆனா நம்முடைய இரட்சகரும் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தாவின் மூலமாக, நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற சத்தியத்தின் மூலமாக நம்மளை பரிசுத்தப்படுத்துவார்கள் என்கிற அந்த நம்பிக்கையின் மூலமாக நாம போய் அதில் கை வைக்கணும். அதே தவிர வேற எந்த தகுதியிலையும் நம்ம போய் கை வைக்க முடியாது அன்பான சகோதர சகோதரிகள். அப்படி பார்க்கும்போது அடுத்து இங்க சகோதரர் என்ன சொல்றாருன்னா, ஏன் அதை அப்பம் வச்சிருக்கலாம் இல்லைங்களா, புளிப்பில்லாத அப்பம் ஏன் வைக்கிறார், அது ஏன் புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னு சொல்றாருன்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12 அதிகாரம் 15 வசனம் வாசிக்கும். தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை என்னன்னு பார்க்கும்போது, யூத தேசத்தார் தங்களுடைய வீடுகளில் இருக்கிற அத்தனை குளிப்பான விஷயங்களும் அந்த நாட்களில் அவங்க எடுத்து போடும். அவங்களுக்குள்ள குளிப்பான காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதே நேரத்துல புளிப்பான அப்பங்களை அவங்க புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அநேக கட்டளைகளை தேவன் அந்த நேரத்துல கொடுத்திருக்கிறார். இது கூட என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்துதான் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த அப்பத்தை தேர்ந்தெடுக்கிறதுல கூட அவர் ரொம்ப அற்புதமான ஒரு முறையை கையாண்டிருக்கிறார். பாக்குறீங்களா, இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் பூமியில, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அது மறைஞ்சு போயிரு. சில விஷயங்களை உருவாக்கி இருப்பாங்க, சில பொருள்கள் உருவாகிருக்கும், ஆனா காலங்காலத்திற்கு அது கிடைக்குமானா, கிடைக்காது. ஆனா ரொம்ப எளிமையா எப்பொழுதுமே நம்மளால தயார் பண்ணக்கூடிய ஒரு பொருளா தேவன் கண்டுபிடிச்சு அதை நம்முடைய இரட்சகர் அதை அழகா பயன்படுத்திருக்கிறார். பாத்தீங்கன்னா கோதுமை மாவு எப்பவுமே கிடைக்கும், அதை செய்யறது ரொம்ப ஈஸி. அதே போல திராட்சை பழம் நமக்கு எப்பவுமே கிடைக்கும், அதுக்கு சீசன் எல்லாம் கிடையாது, அது எப்பவும் கிடைக்கும். அதை உருவாக்குறதும் ரொம்ப ஈஸி. ஆனா நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நின்னாலும் சத்தியம், நடந்தாலும் சத்தியம், அவர் பேசினாலும் சத்தியங்கிறத இதன் மூலமாக கூட வெளிப்படுத்திருக்கிறார். அன்பான சகோதரன் சகோதரி, நம்முடைய அவருடைய சீசர்கள் எதற்காகவும் சிரமப்படக்கூடாது, இதை தயாரிக்கிறதுல கூட அவங்க சிரமத்தை மேற்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக அந்த எளிமையான அடையாளங்களை தேவன் அன்றைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதை நம்ம இரட்சகர் அதை அப்படியே செஞ்சிருக்கிறார். புளிப்பில்லாத அப்பம் அதை உருவாக்குவதற்கான காரணம் கூட தேவனுடைய திட்டத்துல ஒரு பெரிய திட்டமாக இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, சரி புளிப்பு எதுக்கு அடையாளமா இருக்குது வேதத்துல அப்படின்னு பார்க்கும்போது, அது எதுக்கு அடையாளமா இருக்குது, பாவத்திற்கு அடையாளமா இருக்குது. அப்படி பாவத்துக்கு அடையாளமா இருக்கிறதுனால அதை அநேக தகன பலிகளிலே நாம் அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு இது கூட தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். யாத்திராகமம் 12 அதிகாரம் 18-20 வசனம் வரைக்கும் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை. ஆனா இது எதுலையுமே புளித்த பாவம், புளித்த மாவு உள்ளதோ அல்லது புளித்த அப்பங்களையோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. எதுக்காக அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் பாவம் உள்ள ஜனங்களா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள பாவம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நினைவுறுத்துவதற்காகவே இதெல்லாம் அந்த நாளிலே அனுசரிக்கப்பட்டது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா நம்முடைய இரட்சகர் எப்படி இருக்கிறார் பாருங்க. எபிரேயர் 7 அதிகாரம் 26 வசனம் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாய் இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒண்ணு போதும் அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறதுக்கு உண்டான தகுதி. அன்பான சகோதர சகோதரிகளே, அதாவது இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, அவரு பாவி ஜனங்களுக்கு மத்தியில தான் வாழ்ந்தார், பாவி ஜனங்களோட தான் இருந்தார், ஆனால் பாவம் தன்னை நெருங்காதபடியாக அவர் காத்துக்கிறார். இது எதனால, இது எப்படி அடையாளப்படுத்துறார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த மாவுல புளிப்பு சேரும் போது அது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, அது அப்படியே மென்மையா ஒரு மெல்லிய பதமா மாறுது இல்லைங்களா. நிறைய பேர் அப்பம் போடுவதற்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த ஈஸ்டோ அல்லது சோடா உப்போ போட்டு கலக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு புளிப்பு தன்மை வரும். அந்த புளிப்பு தன்மை வரும்போது தான் அந்த ஒரு மிருதுவான ஒரு சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். ஆனா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது,
அது ஒரு விதமான பொங்கும் தன்மை ஏற்படுது. அது பொங்கி வரும்போது தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, மாவு பொங்கிருச்சா, பொங்கவே இல்லையே, மா தோசை சுட்டா ஒழுங்கா வராது அப்படின்னு. ஆனா அந்த பொங்கிறது எதனா எது அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு விதமான பங்கஸ் சொல்றாங்க. அதாவது ஒரு காளான், அது ஒரு காளானால் ஏற்படுகிற ஒரு மாற்றம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த பலகாரத்தினுடைய புளிப்பை ஏற்படுத்துறதா இருக்குது. அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனா உடலுக்கு அது ரொம்ப மோசமான விஷயம், அது ஆரோக்கியத்திற்கு கேடான விஷயம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதை பார்க்கிற போது அந்த புளிப்பின் அர்த்தத்தை பார்க்கிற போது அது ஒரு பங்கஸ் அதாவது ஒரு பாவத்தை அடையாளப்படுத்துறதா இருக்கு. அந்த பாவம் நமக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய இரட்சகர் அதை அடையாளப்படுத்தி இருக்கிறார். ஏன்னு பார்க்கும்போது அந்த புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் உண்டு பண்ணுங்க அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி புளிப்பில்லாத அப்பம் நம்முடைய இரட்சகரிடத்துல இருந்தது, அவரிடத்துல ஏன்னு பார்க்கும்போது அந்த பங்கஸ் இல்லை, அந்த காளான் அவரை தொற்றி கொள்ளவே இல்லை, அந்த புளிப்பு அவரிடத்துல இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி பார்க்கும்போது அந்த அப்பத்தை அவர் உருவாக்கின விஷயம் நமக்கு அழகா தெரியுது. தான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை தன்னுடைய மாம்சத்திலே அவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்து பார்க்கும்போது அப்பத்தை குறித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அப்பம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்றார். எப்படி பார்க்கும்போது பாபிலோனிய வரலாற்றிலேயே பார்க்கிற போது அந்த நாட்கள்ல கோதுமையினுடைய விலை ரொம்ப அதிகமா இருந்ததுங்க. கோதுமை ஒரு விலை உயர்ந்த உணவு, கோதுமையில பயன்படுத்துற எந்த உணவாக இருந்தாலும் அது ஒரு விலை உயர்ந்ததாக இருந்தது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஆரம்ப நாட்கள்ல பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, உணவு என்ற வார்த்தைக்கே அப்பம் என்றுதான் சொல்லியிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா உணவுங்கிற வார்த்தையே அதிகமா பயன்படுத்திருக்க மாட்டாங்க, அப்பம் தான் அதிகமா பயன்படுத்தி இருப்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகள், வசனம் பார்த்துக்கலாம். ஆதி ஆகம 19 அதிகாரம் 3 வசனம், இப்படி அப்பத்தை அடையாளப்படுத்ததாக இருக்குது. அடுத்து பாக்குற போது உணவினுடைய அடிப்படையாக அந்த அப்பம் என்கின்ற ஆதரவு போல் இருக்கிறதாக சொல்றாரு. லேவியர் ஆகமம் 26 அதிகாரம் 26 வசனம் வாசம், ஆமா இங்க என்னன்னு பார்க்கும்போது அப்பம் என்கின்ற ஆதரவு கோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இங்க கண்டுபிடிக்கிறோம். அடுத்து பார்க்கும்போது அப்பம் புனிதமான உணவாக இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட சில வழிகள்ல கூட அதை நம்ம பயன்படுத்துறத பாக்குறோம். ஆதி ஆகமம் 14 அதிகாரம் 18 வசனம் வாசிக்கிறோம், அடுத்து பார்க்கும்போது லேவியராகவும் 21 அதிகாரம் 6 வசனம் வாசிக்கிறோம். ஆமா இதெல்லாம் எதுக்கு அடையாளப்படுத்துறாங்கன்னா அப்பத்தை குறிச்சுதான் இந்த இடத்துல அடையாளப்படுத்துறாங்க. ஏன் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து அப்பத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது. நம்ம இதுல எந்த பாயிண்ட்டுமே புதுசா பேச போறது இல்ல, பெருசா ஒரு பாயிண்ட் சொல்ல போறது இல்ல. ஆனா நம்ம இரட்சகர் தனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சின்னங்களை குறித்து நம்ம பார்க்கும்போதுதான் நம்ம இந்த கை வைக்கிறதுக்கு எந்த அளவு நம்ம பாத்திரராக இருக்கிறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான். ஒவ்வொரு வருஷமும் இதே கோணத்துலதான் இந்த சப்ஜெக்ட் போகும் இல்லைங்களா. நம்ம மாத்தியோ பெருசா ஒண்ணு பேசியோ புதுசா ஒரு பாயிண்ட கண்டுபிடிச்சோ நம்ம இதுக்குள்ள போக வேண்டியது இல்ல. நம்ம எதையுமே மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் அந்த நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய நினைவு கூறுதலுக்குள்ளாக நாம போகும்போது அந்த அப்பமும் அந்த பாத்திரமும் குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த பாடத்தை பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்து பார்க்கும்போது நம்முடைய அப்பம் இன்னொரு விலையேறப்பட்ட இடத்துல இருக்கிறது எங்க இருக்குன்னு பாக்குறோம். ஆத்தரிப்பு கூடாரத்துல சமூக தப்பங்களாக இருக்குது. இப்படி அப்பத்தை குறித்து பார்க்கும்போது அநேக இடங்கள்ல இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ரெண்டுலையும் கலந்து பார்க்கும்போது அப்பம் என்கின்ற வார்த்தை 360 தடவை வருது. அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் காலங்களில் பார்க்கற போது ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள், 30 12 மாசத்துக்கு 360 நாள். ஒரு மனுஷன் ஜீவனோடு இருக்கணும்னா அவன் அப்பம் புசிட்டே ஆகும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது 360 முறை 360 நாளும் நாம அந்த அப்பத்தை புசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், அதே போலதான் அந்த அப்பம் 360 நாள் அதுல வருது அப்படின்னு பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரி, அடுத்து பார்க்கும்போது நானே நம்முடைய இரட்டகராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க பாருங்க, அப்பத்தை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6 33 மற்றும் 35 41 ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லி அநேக இடங்கள்ல சொல்றார் அன்பான சகோதர சகோதரர். இதை குறித்து பார்க்கும்போது அவருடைய நினைவு கூறுதல் நாள்ல நாம் அவருடைய அதாவது நினைவு கூறுதல் நாளாக பிக்கப்பட்டிருக்கிறதான அந்த புளிப்பில்லாத அப்பத்தை அடையாளப்படுத்துறத அவர் அநேக நேரம் நமக்கு சொல்றார் அன்பான சகோதர சகோதரிகளே. உண்மையாக ஒப்பு கொடுத்த அவருடைய பரிபூர்ணமான ஜீவனை தான் அது அடையாளப்படுத்துது. அந்த அப்பம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும்போது தன்னுடைய பரிபூர்ணமான ஜீவனை அது அடையாளப்படுத்துறதா இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான ஒரே வழி என்னன்னு பார்க்கும்போது அந்த வார்த்தையை நாம் புசிக்கலாம். அந்த வார்த்தையை புசிப்பதனால் மட்டுமே தான் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, அதாவது பிதாவாகிய தேவன் நம்மை ஏற்றுக்கொள்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்குது. அந்த அடையாளம் தான் நாம் அந்த அப்பத்தை புசிப்பதாகும் அன்பான சகோதர சகோதரிகளே. அடுத்து பார்க்கும்போது இதனுடைய முதல் அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 19 ஆமா. அன்பான சகோதர சகோதரிகளே, இதை குறித்து பார்க்கும்போது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே வானத்தில் இறங்கி இறங்கின ஜீவ அப்பமாக இருக்கிறார். அப்படி ஜீவ அப்பமாக இருக்கிற அவர் அந்த நாள்ல என்ன செய்யறாருங்க, அந்த அப்பத்தை தூக்கி பிடித்து தன்னுடைய கரங்களிலே தூக்கி பிடித்து அதை தேவனிடத்திலிருந்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என்ன சொல்றார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரமாய். அந்த தூக்கி பிடிக்கிறது எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய கரத்துல நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இருக்கிறதை அடையாளப்படுத்துது. அன்பான சகோதரர், அவருடைய கரங்களிலேயே அவர் இருக்கிறதைத்தான் அது அப்படியே அடையாளப்படுத்துது. அப்படி தன்னுடைய கரங்கள் தேவனுடைய கரங்களிலே இருக்கிற நான் உங்களுக்காக பிக்கப்படுகிறேன், அந்த பிக்கப்படுகிற அப்பம் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்றார் அன்பான சகோதரர். சரி, நம்முடைய இரட்சகர் லோகோஸாக இருந்த போதும் அதை எப்படியெல்லாம் அவர் இருந்தார் அப்படிங்கிறத ஒரு நீண்ட வசனம் அன்பான சகோதர சகோதரிலே வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1-3 வசனம் வரை. இது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நாளிலே அவர் இருந்த சூழ்நிலை அவரை பற்றி சொல்ற வசனமா இருக்குது. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 8:23-22 வசனம் வரைக்கும் அவருடைய சகல சிருஷ்டிப்புகளிலும் இவரே முதன்மையாக நின்று அத்தனை சிருஷ்டிப்புகளையும் சிருஷ்டித்திருக்கிறார், அவரோடு இருந்திருக்கிறார். அவருடைய அன்பை பார்க்கும் போது அது ஒரு அளவிட முடியாத அன்பா இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி அந்த அன்பை பார்த்துதான் அவர் சொல்றாரு, இந்த அன்புல அவர் அப்படியே தேவனிடத்துல தான் தேவனுடைய சித்தத்தை மட்டுமே செய்யறதுக்கு காரணம் என்னன்னா பிதாவாகிய தேவனிடத்துல அவர் மேல் வச்சிருந்த அன்பு, பிதாவாகிய தேவன் இவர் மேல வச்சிருந்த அன்பு. அந்த அன்பு நிமித்தமாக அவர் கட்டப்பட்டவராகத்தான் அவர் வாலிபனாக இருந்த போதும், அவர் குமாரனாக இருந்த போதும், அவர் செல்ல பிள்ளையாக வார்த்தையாக இருந்த போதும் கூட பிதாவுக்கு கீழ்பட்டிருந்தார். அவர் பரலோகத்திலும் சரி, கடைசி நாட்கள் அவர் பூமிக்கு வந்த போதும் சரி, அவர் பிதாவுடைய கரங்களிலேயே எப்பொழுதுமே இருந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே,
அப்படி பார்க்கும்போது அவர் பூமியிலே வந்து பரலோகத்தின் இளவரசராக இருந்த அவர் பூமிக்கு மனிதனாக வந்தார். இந்த பாவிகளுக்கு மத்தியில இந்த பாவிகளோட பாவியாக ஒரு பாவி ஜனமாக அவர் இந்த நாட்டில் இருந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனாலும் கூட அவர் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்திலே தேவனுடைய கரத்திலேயே காணப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னு பார்க்கும்போது அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலேயே தன்னுடைய எண்ணத்தை முழுவதுமாக வைத்திருந்தார். அதனாலதான் தேவன் அவரை ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய நேசராகிய கர்த்தர் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் அப்படின்னு பார்க்கும்போது அதை குறித்து வசனம் பார்த்துக்கலாம். எபிரேயர் 2:9. அதாவது அவரை மரணத்தை ருசி பார்த்தாருங்கிறத விட அவர் மரணத்தை அனுபவித்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம் நல்லா பாருங்க, அவரு பூமியில இருந்த நாட்கள்ல அவருக்கு மரணம் சம்பவிச்சிருக்குங்களா? அவர் ஒருவேளை இப்படி பலி செலுத்தாம இருந்தாலும் கூட அவருக்கு மரணம் சம்பவிக்குங்களா? சம்பவிக்காது. ஏன்னு பார்க்கும்போது ஏங்க சம்பவிக்காது? அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இருக்கிறதுனால அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா நித்திய ஜீவன் இருக்கு. இந்த பூமியில நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிய ஒரே ஒருத்தர் யாருன்னு பார்க்கும்போது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அதனால அவர் என்னைக்கு சாகனம் நினைச்சா கூட அவர் தன்னை சாவுக்குள்ள ஒப்பு கொடுக்க முடியாது. அப்படி அந்த சாகனம்னு நினைச்சா கூட சாவுக்குள்ள ஒப்பு கொடுக்க முடியாத அந்த சாவுதான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஏன்னு பார்க்கும்போது அது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது, அதனால அதை அப்படியே முழுவதுமாக நிறைவேற்றினார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது தன்னுடைய அந்த பரிபூர்ணமான ஜீவனை தான் பிதாவாகிய தேவனுடைய நீதியின் கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி பார்க்கும்போதுதான் ஆதாமின் ஸ்தானமாகி அந்த மரணத்தை தன்னுடைய கையில் எடுத்து, அதாவது மனுஷ ஜாதி மரிக்கும் போது ஒவ்வொரு மனுஷரும் எந்த அளவுக்கு வேதனைப்படுவாங்களோ, அந்த மரணம் சந்திக்கும் போது எவ்வளவு வேதனைப்படுவாங்களோ, வியாகுலப்படுவாங்களோ, அத்தனை வியாகுலமும் அத்தனை மரணத்தினுடைய வேதனைகளையும் அவர் அனுபவித்தார். இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் சம்பவித்தது, அது கல்வாரி செலவில் தான் சம்பவித்தது. ஆனா அது எப்படி சம்பவித்தது? அதுதான் சொல்லணும். அது எப்படி சம்பவித்தது? அவருக்கு மரணம் சம்பவித்தது கல்வாரி செலவில் தான் சம்பவித்தது. அது எதனால சம்பவித்தது? அது பாயிண்ட். அதாவது எப்படி பார்க்கிற போது அவருக்கு அடிக்கப்பட்ட ஆணிகள் நிமித்தமாகவோ, அவர் உடலில் இருந்த ரத்தம் வெளியேறின நிமித்தமாகவோ இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவர் பரலோகத்துல இளவரசனாக இருந்த போதும் சரி, அவர் பூலோகத்துல தன்னை மனுஷனாக இருந்த சுத்தி திறந்த போதும் சரி, அவர் எப்போதுமே பிதாவினுடைய கரங்களுக்குள்ளாகவே இருந்தார். சொல்றோம் இல்லைங்களா, என் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்தினேன், என் கைக்குள்ளேயே வச்சு பார்த்திருந்தேன் என்னுடைய அருமை பையனை. ஒரு விபத்துல இறந்து போயிட்டா எப்படி சொல்லி அழுகிறாங்க? ஐயோ, என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்தனேன், என் கைக்குள்ளேயே வச்சு பார்த்தனேன் அப்படின்னு அப்படித்தான் இருந்தார் நம்முடைய இரட்சகர் பிதாவாகிய தேவன் எடுத்து. ஆனா அந்த தருணம் வரும்போது, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் சூழ்நிலை வரும்போது, அந்த ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்டு தேவனுக்கும் இவருக்கும் இருந்த அந்த கனெக்ஷன் கட்டானதுனாலதான் ஒரு இருதயம் வெடித்து இறந்து போனார். அன்பான சகோதர சகோதரே, அது குறித்து வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 60:20. அவர் மரணத்துக்காக வருத்தப்படல, ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக அவர் வருத்தப்பட்டார். இவ்வளவு கேவலமா, இவ்வளவு நிந்தையான மரணம் எனக்கு வழங்குமா, அதை நீங்க அனுமதிக்கிறீங்களா அப்படின்னு, ஆயிலும் உங்களுடைய சித்தம் நிறைவேற முடியானா நான் அதை செய்கிறேன். அந்த மாதிரி அந்த நிந்தையான மரணத்தை அவர் பார்க்கும்போது மிகுந்த வேதனை உள்ளவராக இருந்தாரு. அந்த நாள்ல தான் அன்பான சகோதர சகோதரிகளே அப்பதான் கேட்கிறாரு, வசனம் பாத்துக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:46. அன்பான சகோதர சகோதரிகளே, எப்பொழுதுமே நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றையும் செய்து முடிச்சிட்டு பாக்குற போது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த அங்கீகரிப்பு, அந்த புன்னகை அந்த நாள்ல இல்லாம போனதுனாலதான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி அந்த நாள்ல தன்னுடைய ஜீவனை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரி, இந்த ஒரே பேரான குமாரனுடைய ஜீவியத்திலும் அந்த மரணத்திலும் வெளிக்காட்டினுடைய அந்த தேவனுடைய அன்பினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும்னா ஓரளவுக்கு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும்.
அதுக்கு மேல பெரிய எஃபோர்ட் எடுத்தோம்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருந்த அன்பை பத்தி புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு கேப்பபிலிட்டியோ கெப்பாசிட்டியோ இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தகுதி இல்லாத ஜனங்களா இருக்கிறோம். ஏன்னு பார்க்கும்போது அவங்க மேல நம்முடைய பிதாவாகிய தேவன் ரட்சகர் மேல வச்சிருந்த அன்புக்கும் நம்முடைய ரட்சகர் பிதாவாகிய தேவன் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் ஒரு கணக்கு போடுறதுக்கு நம்மளால முடியாது அன்பான சகோதரர்களே. அடுத்து அவங்களுக்குள்ள இருந்த அன்பை பத்தி பார்க்கும்போது அவர் அதாவது எப்படி இருந்தார்னா, தேவன் எப்படி ஃபீல் பண்ணார்னா, அவர் தம்முடைய குமாரனை தம்முடைய திவ்ய சுபாவத்திற்கு உயர்த்தும்படியாக ஆவிக்குரிய ஜீவியாகவும் சரி, மற்ற அதாவது அந்த மூன்று வருடங்கள் அவர் மனுஷனாக இருந்த நாளிலும் சரி, அவர் தம்முடைய கரத்துக்குள்ளேயே வச்சிருந்தார் அப்படின்னு பாக்குறோம். அந்த கரத்துக்குள்ளேயே வச்சிருந்த அந்த ஜீவனை தான் அவர் பிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு பாக்குறோம். அப்படி பாக்குற போது அந்த மரணத்திற்காக அவர் ஒப்பு கொடுத்த அந்த மரணம் தான் கடைசி வரையிலும் பிதாவாகிய தேவனிடத்திலே தான் காட்டின அந்த குணலட்சணங்களை மெருகூட்டப்பட்டதை பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அடுத்து பார்க்கிற போது நம்ம எபிரேயர் 5:8 வசனம் வாசிக்கலாம். அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலையும் கற்றுக்கொண்டார் அப்படின்னு பாக்குறோம். அந்த தகுதி, அந்த அழியாமையை பெற்றுக் கொள்வதற்கு பிதாவுடைய கரத்திலிருந்து அவர் செயல்பட்ட இந்த ஒரு காரியம் அவரை அது தகுதிப்படுத்தியது அன்பான சகோதர சகோதரிகள். தம்முடைய அதாவது இயேசு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பலி மற்றும் மரணத்தின் வாயிலாக பிதாவுடைய பரிசுத்த நாமத்தின் மேலே திணிக்கப்பட்டிருந்ததான அந்த அநேக தூசணங்களை மாற்றணும் அப்படிங்கிறது அவர் கரத்துலதான் இருந்துச்சு. நம்முடைய பிதாவுக்கு அநேக வேதனைகள் அநேக தூசணங்கள் இருந்துச்சு, ஆனா அத்தனையும் அவர் மாற்றணும் அப்படின்னா அவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலியின் மூலமாகத்தான் அது நடக்கும். அதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஆகணும். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தேவனே எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவும் ஆகும்படியாக இயேசு தம்மை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இதை குறித்து வாசிக்கிற போது ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 53:10 வாசிக்கலாம். அன்பு இதுல எப்படி வெளிப்படுது அப்படிங்கறத ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை நம்ம அழகா புரிஞ்சுக்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்கப்படியாக தந்தார். எனவே தம் வழி மரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேர் இவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீ செயல்களை தானே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவர்கள் ஒருவராக கருதப்பட்டார், ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது குறித்து வாசிக்கிற போது எந்த அளவுக்கு தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுவதுமாக இந்த அற்பரும் நீசரும் பாவிகளான இந்த ஜனங்களுக்குள்ளாக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அப்பத்துலதான் நம்ம கை வைக்க போறோம். மார்ச் 24 சாயங்கால வேளையிலே நம்ம அந்த அப்பத்துல கை வைக்கும் போது அவருடைய பாடுகளை நம்ம ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். சோழர்கள் அடுத்து பார்க்கும்போது பாத்திரம், பாத்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம புரிந்து கொள்ளணும்னா நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பலியின் ஜீவியத்தை நம்ம அதே பார்க்கணும். சரி, ஒரு மனுஷனுக்கு என்ன வேணுங்க? மனுஷனா இருக்கணும்னா அவனுக்கு என்ன வேணுங்க? சரீரம் வேணும். அடுத்து பாக்குற போது சரீரம் இருந்தா மட்டும் அவங்க மனுஷனா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா
அதுக்கு என்ன வேணும் அடுத்து ரத்தம் வேணும். சரி ரத்தத்தோட இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஜீவசுவாசம் வேணும். இதெல்லாம் நமக்கு ரெகுலரா தெரிஞ்ச விஷயம் தான் ஆச்சுங்களா. அப்படி பாக்குற போது நமக்கு இதுக்கு அடையாளத்துக்காக பாக்குற போது லேவியராகவும் 17 அதிகாரம் 11 போது போது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அடுத்து ஆதியாகமம் 4:10 ஆமா அன்பான சகோதர சகோதரிகளே, எப்ப நம்முடைய பிதாவாகிய அதாவது நம்முடைய ஆதி பிதாவாகிய ஆதாம் வந்து பாவத்துல விழுந்தாரோ, என்னைக்கு மரணத்துக்குள்ள போனாரோ, அந்த நாள்லயே அவருடைய ஜீவன் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கும். ஆனா தேவனுடைய நீதி என்ன கேக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜீவனுக்கு ஜீவன் அந்த ஜீவன் தான் கேட்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். வசனம் பாத்துக்கலாம், ஆதியாகமம் 21:23 வேற சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன். பரிபூர்ணமா இருந்த ஆதாம் தன்னுடைய ஜீவனை இழந்துட்டாரு. ஆகவே பரிபூர்ணமாக வந்த இயேசுதான் அவருடைய ஸ்தானத்தை கையில எடுக்க முடியும், கரிணிகர் சரியான பழியை செலுத்த முடியும் அப்படின்னு பாக்குறோம். வசனம் வாசிக்கலாம், 1 Cor 15:21-22. போது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பார்க்கும்போது கிறிஸ்து தமது மரணத்தின் மூலமாக பரிபூர்ண ஜீவன் அதை அதாவது பலி செலுத்தினது அப்படியே பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய ரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து பாக்குற போது இந்த ரத்தத்தை பானம் பண்றதை தவிர வேற எந்த ஒரு வழியும் நாம பெற்றுக்கொள்ள முடியாது, நம்ம ஜீவனோடு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரத்தத்தை நம்ம பானம் பண்ணுவதுதான் அப்படின்னு பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்து பாக்குற போது முழு வேதாகமத்திலையும் இந்த ரத்தத்தை குறித்து எத்தனை இடத்துல வருதுன்னு பார்த்தோம்னா 430 இது வருது அப்படின்னு பாக்குறோம். ரத்தம்ங்கிற அந்த வார்த்தை 430 வருது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:10 பாக்குற போது அப்போஸ்தலாகிய பவுல் இதை குறித்து என்ன சொல்றாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒழுங்குமுறைகள் மற்றும் பணிக்கூண்டுகளையும் அந்த பலிகளையும் பிரதான ஆசாரியர் பற்றி பேசும்போது அங்கு நிறைவேற்றப்பட்ட ஊழியம் அப்படின்னு பாக்குற போது அவர் வருஷத்துல எல்லா நாளும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருப்பார், ஆனா ஒரு நாள் மட்டும் போவாங்க, எங்கேயும் போவாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு எந்தத்தை எடுத்துட்டு போவாங்க, பலியிடப்பட்ட அந்த மிருகங்களுடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு போவாரு, அடுத்து வெள்ளாட்டு கடா மற்றும் அந்த காளையினுடைய ரத்தத்தை எடுத்துட்டு அங்க போறாரு அப்படின்னு பாக்குறோம். சரி, அப்படி அந்த வெள்ளாட்டு கடா அந்த காளையினுடைய ரத்தத்தினால இஸ்ரேல் மக்கள் மக்களுடைய பாவங்கள் போயிடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா அது போகாது. ஏன் போகாதுன்னு பார்த்தா நம்முடைய ரத்தகராக இயேசுக்கு அதுக்கு அடையாளமா இருக்கிறார், எப்படி இருக்கிறான்னு பாக்குற போது வசனம் பாத்துக்கலாம், 40:6-8 6-8
வலியையும் காணிக்கையும் நீ விரும்பாமல் என் பிரதிகளை திரண்டி சர்வாங்க தவனப்படியும் பாவ நிவாரண பழியும் நீ கேட்கவில்லை, அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக குரலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உனக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உங்கள் ஞான பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன்.
இதை குறித்து அப்போஸ்தல் பவுல் எப்படி சொல்றாருன்னா, எபிரேயர்கள் நிருபம் 10:4-9
அல்லாமலும் காலை வெள்ளாட்டு கடா இறைவனுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாரு, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீ சர்வாங்க தகவலும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய திட்டத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்,
வெள்ளாட்டுக்கடையின் ரத்தத்தினாலேயோ அந்த காளையினுடைய ரத்தத்தினாலேயோ ஜனங்களுடைய பாவம் நிவர்த்தி பண்ண முடியாது. நம்முடைய ரத்தகராய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தம், அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் தான் நம்முடைய பாவமும் உலக ஜனங்களுடைய பாவத்தையும் அது மன்னிக்கிறதா இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனுடைய அந்த திட்டத்துல நம்முடைய ரத்தகராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தம் செலுத்தப்பட்டதுதான் நமக்கு ஒரு பெரிய ஜீவனை கொடுத்திருக்குது. நாம அந்த ரத்தத்துலதான் நாம பங்கெடுக்க போறோம். அந்த பாத்திரத்துலதான் நம்ம கை வைக்க போறோம். இப்படி இருக்கிற போது நாம அதற்கு தகுதியான ஜனங்களா அப்படின்னு பார்க்கும்போது இது எதை அடையாளப்படுத்துதுன்னா அது அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுவதற்காகத்தான் அடையாளம் வச்சிருக்கிறார். எப்படின்னா ஜனங்களுக்கு உங்கள்கிட்ட பாவம் இருக்குது, அந்த பாவத்தை நீங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த அடையாளம் வச்சிருந்தாரு. ஆனா கடைசி நாட்களை பார்க்கும்போது அது நம்முடைய இரட்சகர் தன்னையே முழுவதுமாக ஜீவனாக கொடுத்து அந்த இரத்தத்தை சிந்தினது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அந்த பாத்திரம் நமக்கு அவருடைய ஜீவன் நமக்கு கொடுத்ததை அடையாளப்படுத்துது. அன்பான சகோதர சகோதரர்களே, இப்படி பார்க்கிற போது அவர் மிருகங்களின் வழியை கேட்டது அது அது வந்து அந்த ஜனங்களுக்கு அதை நினைவூட்டுவதற்காக தான் சொன்னாரே கூடிய. ஆனா பிதாவாகிய தேவன் கேட்டது பரிபூர்ண ஜீவனுக்கு பரிபூர்ண ஜீவன். அதை நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். அதைத்தான் நாம் இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வசனம் பார்த்துக்கலாம், 1 குருந்தியர் 10 அதிகாரம் 16 மற்றும் 17 வசனம். ஆமா, அநேகரான நாம் அந்த ஒரே அப்பமா. இது ஒவ்வொரு வருஷத்திலையும் நாம் பார்க்கிற பகுதி. அன்பான சகோதர சகோதரிலே, எந்த வகையிலும் தகுதி இல்லாத நம்மை தேவன் அழைத்து வந்து இந்த மாபெரும் சிலாக்கியத்திலே நம்மை பங்கு பெற வைத்திருக்கிறார். அதை நினைச்சு பார்க்கிற போது தகுதியே இல்லாத நம்ம அவரோடு கூட மறித்து அவரோடு கூட பிழைப்போம். அவரோடு கூட மறித்தோமானால், அவரோடு கூட பாடுபட்டோமானால், அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்ய வேண்டாம். நம்முடைய பிதாவாகிய தேவனையும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவையும் அவங்க இருக்கிற வண்ணமாகவே போய் நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்களா, அந்த ஒரு சிலாக்கியம் போதும் இதுல நம்ம பங்கு பெறுக்கிறது. இதுல நாம் பங்கு பெறும்போது அந்த நினைவுகளோட நம்முடைய பிதாவாகிய தேவனையும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவையும் அவங்க இருக்கிற வண்ணமாகவே நாங்க பார்க்க போறோம். அந்த ஒரு சிலாக்கியம் போதும். எங்களுக்கு ஆளுகை வேண்டாம், எங்களுக்கு ராஜரீகம் வேண்டாம், எங்களுக்கு சிம்மாசனம் வேண்டாம், அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நம்ம கேட்டு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு உங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொறுமையோடு கேட்ட அந்த அனைவரையும் தேவன்சாமி ஆசீர்வதிப்பார்கள். Gracias.